தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. இந்த சாத்திரத்திலே 8ஆம் சூத்திரத்தில் முதல் அதிகரணத்தினுடைய பிற்பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. ஈக்கைகள் சாதாரம் நிராதாரம் என்று இருவகைப்படும் என்றும், அதில் நிராதார ஈக்கைக்குரியோர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் என்றும், குருமூர்த்தியை நிலைக்கலனாக கொண்டு செய்யப்படும் சாதார ஈக்கைக்குரியோர் மும்மலமுடைய சகலவர்க்கத்தினர் என்றும், அந்த சாதார ஈக்கையும் திருநயனம், பரிசம், மானதம், வாசகம், சாத்திரம், யோகம், ஔத்திரி என்று பல வகைப்படும் என்றும், அவற்றுள் தலைமை வாய்ந்தது ஔத்திரி, அது ஞானவதி கிரியாவதி என்று இருவகைப்படும் என்றும், அந்த ஞானவதியும் கிரியாவதியும் தனித்தனியாக நிர்பீசம் சபீசம் என இருவகைப்படும் என்றும் பார்த்தோம். அவற்றுள் நிர்பீசதீக்கை கூறியார் சமய அனுஷ்டானங்களை நியமமாக கடைபிடிக்கும் அறிவும் ஆற்றலும் போதுமான அளவு இல்லாதோர், சிறுவர்கள், வந்தமதியினர், வயது முதிர்ந்தோர், பெண்கள், பல போகங்களிலே உழன்று வருவோர், நோயாளிகள் போன்றவர்கள் என்று பார்த்தோம். இவர்களுக்கு சமயாச்சார சுத்தி செய்து, அதாவது சமயாச்சாரங்களை அவர்களால் நியமமாக கடைபிடிக்காததனாலே வரக்கூடிய தோஷங்களிலிருந்தெல்லாம் அவர்களை விடுவித்தற்குரிய கிரியைகளை செய்து, அவர்களுக்கு அந்த நியமத்தில் குறைபாடு இருப்பதனாலே நித்தியத்தில் மட்டும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து நைமித்திக காமியங்களில் அதிகாரம் அளிக்காமல் நிரதிகார தீக்கையாக இந்த நிர்பீசதீக்கை வழங்கப்படுகின்றது. இந்த நிர்பீசதீக்கை சமய விசேட நிர்வாணம் என்று வகைகளாக உள்ளது. அதிலே நிர்வாண தீக்கை சத்தியோ நிர்வாணம் என்றும், அதாவது தீக்கை பெற்ற பொழுதிலேயே முத்தி வகிக்கின்ற சத்தியோ நிர்வாணம் என்றும், உடன் நீங்கும் பொழுது அந்த தேகாந்தத்திலே முத்தி வகிக்கின்ற அசத்தியோ நிர்வாணம் என்றும் இருவகைப்படும் என்று பார்த்தோம். இனி ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறியிலே வலுவாது நிற்கின்ற உத்தமத்தில் உத்தமருக்கு செய்யப்படுவது சபீசதீக்கை. அவர்களுக்கு நித்தியம் நைமித்திகம் காமியம் என்ற மூன்றிலும் அதிகாரத்தை வழங்குவதனாலே இந்த தீக்கை சாதிகார தீக்கை என்று சொல்லப்படும். இந்த சபீசதீக்கை பேருடையோர் சாதகர் என்றும் ஆச்சாரியர் என்றும் இருவகையாக விளங்குவார்கள். இனி இல்லறம் துறவரம் என்ற முறையிலே பார்க்கும் பொழுது, இல்லறத்திலே சிகாச்சேதம் இல்லாமல், திரோதான சுத்தி ரூப சிகாச்சேதம் இல்லாமல் அந்த இல்லறத்தாருக்கு இந்த சபீசதீக்கை வழங்கப்பெறும். அதிலே ஆச்சார விடயம் பெற்றவர்கள் அவர்கள் உலக தர்மிணி என்று வழங்கப்படுவர். புறவரத்திலே திரோதான சுத்தி ரூப சிகாச்சேதத்தோடு இந்த சபீசதீக்கை வழங்கப்பெறும். அந்த பேருடைய புறவர ஆச்சாரியர்கள் சிவதர்மிணி என்று வழங்கப்படுவர். சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் ஆகிய நான்கும் நிற்பீசம் சபீசம் என்ற இரண்டு வகையாக அடங்கும் என்று ஆக, ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறியிலும் வலுவாமல் நிற்கக்கூடியவர்கள் உத்தமத்தில் உத்தமர். ஓதி உணர்தலோ அல்லது ஒழுக்க நெறி நிற்றலோ ஏதேனும் ஒன்றுடையவர்கள் உத்தமத்தில் மத்திமர். இரண்டுமே குறைவாக உடையவர்கள் உத்தமத்தில் அதமர். ஆக இப்படி சபீசம் நிற்பீசம் என்ற இருவகை தீக்கைகளுக்கும் உரியவர்கள் மூவகையாக உள்ளார்கள். உத்தமத்தில் உத்தமர், உத்தமத்தில் மத்திமர், உத்தமத்தில் அதமர் என்று மூன்று வகையாக உள்ளார்கள். இந்த மூன்று திறத்து உயிர்களுக்கும் சிவபிரான் குருவை நிலைக்கலமாக கொண்டு தீக்கை செய்யும் பொழுது ஆறு அத்துவாக்களும் ஒன்றில் ஒன்று அடங்கும்படியாக அறிந்து அவற்றை அந்த அத்துவாக்களை அடக்கி, பின்னர் அவற்றை திரோதான சக்தியில் அடக்கி அந்த சக்தியையும் சிவத்தின்பால் அடக்கி இந்த ஆன்மாவிற்கு, அதாவது சிவமாகிய தன்பால் அடக்கி ஆன்மாவிற்கு மனத்தை கெடுத்து ஞானத்தை அருளுவார் என்று ஞானாசிரியன் தீக்கை செய்யும் முறையினை தொகுத்து கூறி வருகின்றது வருகின்ற செய்யுள். அந்த செய்யுளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அழிவிலா கிரியையினான் ஆதல் சத்தியமத்தான் ஆதல் அத்துவாசுத்தி பண்ணி மலமகற்றி ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவன் துடைப்பன் அரண் ஒரு மூவர்க்கும் வலுவிலா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி கருதுகளை சத்தியின் கண் சத்தி சிவன் கண்ணா என்பது இந்த பாடம். தீக்கை குறித்த ஒவ்வொரு பாடலையுமே சைவ மக்கள் மனனம் செய்து உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வது மிகவும் நன்மை பெறும். இதுவும் ஒரு மிகச்சிறந்த பாடலாகும். இந்த பாடலை பொருள் கொள்ளும் பொழுது மூன்றாம் அடி தொடங்கி மூன்றாம் அடி நான்காம் அடிக்கு பொருள் பார்த்துவிட்டு அப்புறம் முதலடி இரண்டாம் அடிக்கு வரும். அந்த நகர எதுகை உள்ளது, அதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை வைத்து அடியை பார்த்தோம். என் சி ராசி அவர்கள் வழிவிடா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள்னு இருக்கு. அதைத்தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னால இரண்டாம் அடியின் இறுதியிலே அரண் என்று இருக்கின்றதுலவா, அந்த அரண் என்பதை முதலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அரண் பதவுரை பார்த்தால் நமக்கு தெளிவாக அரண் முதல்வன், அரண் என்று சொல்வது சிவபெருமானாகிய முதல்வன், அரண் முதல்வன். தேவையான வாசகங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். குருமூர்த்தியை அதிர்ப்பித்து நின்று, குருமூர்த்தியை நிலைக்களமாக கொண்டு நின்று. இப்போ மூன்றாம் அடிக்கு வாங்க. மந்திரங்கள் பதங்கள் அது வலுவிழா வழி ஆறாம் இருக்கு. அந்த வலுவிழா வழி ஆறாம் என்பது கொஞ்சம் இருக்கட்டும். மந்திரங்கள் பதங்கள் அதிலிருந்து தொடங்குவோம். மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் ஆறாம் வலுவிழா வழி என்று இப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். வலுவிழா வழி ஆறாம் இருக்கிறது, அது ஆறாம் வலுவிழா வழி அப்படின்னு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஆறு அத்துவாக்களையும் சொன்ன பிறகு அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இரண்டாம் சூத்திரத்திலே இந்த அத்துவாக்களை குறித்து அங்க தத்துவங்களை எல்லாம் படிக்கும் பொழுது சிந்தித்திருக்கின்றோம். மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் மூன்றும், பதங்கள் என்பவை சொற்கள், வண்ணங்கள் என்பவை எழுத்துக்கள், எழுத்துக்கள் சேர்ந்து சொற்களும், சொற்கள் சேர்ந்து மந்திரங்களும் உருவாகின்றன. இந்த மந்திரம் பதம் வண்ணம் மூன்றும் சொல் உலகம் சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். புவனம் தத்துவம் கலை இந்த மூன்றும் பொருள் உலகம் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். ஆக இந்த சொல்லுலகம் மூன்று பொருள் உலகம் மூன்று சேர்ந்த ஆறு, இந்த ஆறு தான் அத்துவாக்கள் என்று வழங்கப்படும். அத்துவா என்ற சொல்லுக்கு வழி என்று பொருள். ஆன்மா இவற்றின் வாயிலாகத்தான், இவற்றை வழியாக கொண்டுதான் வினைகளை ஈட்டுகின்றன. அப்புறம் இவற்றை பற்றுக்கோடாக கொண்டுதான் அந்த வினைப்பழங்களை நுகர்கின்றன. நுகர்ந்து பக்குவம் பெற்று இந்த அத்துவாக்கள் வழியாகத்தான் முத்தியும் அடைகின்றன. எனவே பக்குவப்படுவதற்கு முன்னால் வினை ஈட்டுவதற்கும் இந்த அத்துவாக்கள் வழியாக அமைகின்றன. ஆன்மா பக்குவப்பட்ட பிறகு முத்தி அடைவதற்கும் இந்த அத்துவாக்கள் வழியாக அமைகின்றன. எனவே வழி என்ற பொருள் தான் இந்த அத்துவாக்கு சொல்லப்படுகின்றது. ஆக இந்த மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் என்ற இந்த அத்துவாக்கு அதை பதவியில் பார்ப்போம். மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலைகள் என அறுவகைப்படும் வலுவில்லாத அத்துவாக்கள் ஆறாம் அப்படின்னு சொன்னது அறுவகைப்படும். வலுவிழா வலுவில்லாத வழி வழின்னு சொன்னது அத்துவா, வலுவில்லாத அத்துவாக்கள். அடுத்த அடி கடைசடிக்கு வருவோம். கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி, நீங்குதலின்றி இஞ்சனம் சொல்லிய முறையே ஒன்றின் ஒன்று அடங்க. என்ன நீங்குதலின்றி சொல்லிட்டார். ஆறு அத்துவாக்கள்ல ஒரு அத்துவாவையும் விடாம ஆறையும் சொல்லிட்டார். அதான் கழிவிலாது உரைத்த முறை என்று சொன்னார். ஆமா, நீங்கு இஞ்சனம் நீங்குதலின்றி இஞ்சனம் சொல்லிய முறையே என்ன சொல்லியிருக்காரு பாடல, ஒன்றின் ஒன்று வியாத்தி. வியாத்தினா இந்த அடங்குதல், வியாப்பியம் அப்படிங்கிற பொருளை தான் தருது வியாத்திங்க. ஒன்றின் ஒன்று அடங்க, இந்த அத்துவாக்கள் ஒன்றில் ஒன்று அடங்க சொன்ன முறையே தான். மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை இந்த முறையிலேயே ஒன்றில் ஒன்று அடங்குகின்றது. மந்திரம் பதத்தில் அடங்குகிறது, பதம் வண்ணத்தில் அடக்கம், வண்ணம் புவனங்கள் அடக்கம், புவனங்கள் தத்துவங்களில் அடக்கம், தத்துவங்கள் கலைகளில் அடக்கம். ஆக இந்த வலுவில்லாது சொன்ன இந்த முறையின்படியே ஒன்றின் ஒன்று அடங்கும். அடங்குவதை எப்படி அடங்கும், தானா அடங்குமா? சிவபெருமான் குருமூர்த்தியை அதிட்டித்து நின்று அவன் இப்படி ஒன்றின் ஒன்று அடங்குமாறு செய்கின்றான். அதான் நீங்குதலின்றி இங்கன சொல்லிய முறையே ஒன்றின் ஒன்று அடங்க. கருதுகலை சக்தியின் கண் இறுதிக்கண் வைத்து கருதப்படும் கலை திரோதான சக்தியினும். மந்திரம் பதத்தில் அடங்கி, பதம் வண்ணத்தில் அடங்கி, வண்ணம் புவனத்தில், புவனம் தத்துவத்தில் அடங்கி, தத்துவம் கடைசியில கலையில் அடங்கியிருக்கு. இப்ப இறுதியா உள்ள அந்த கலை வந்து திரோதான சக்தியிலே அடங்குகிறது. இது கருதப்படும் கலை திரோதான சக்தியினும். அந்த சக்தி யாரிடம் அடங்குகிறது? சக்தி சிவன் கண்ணா. அத்திரோதான சக்தி சிவத்தினும், சிவன் கண்ணாம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சிவத்தினும் அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. இப்ப தேவையான சொற்கள் அங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் அடைப்புக்குறியிலே இட்டு பதவுரையிலே நமக்கு தெளிவை தருகின்ற பதவுரை ஆசிரியர். கருதுகலை சக்தியின் கண் கருதப்படும் கலை திரோதான சக்தியினும், அத்திரோதான சக்தி சிவத்தினும் அடங்குமாறு உணர்ந்து அவ்வாறு அடக்கி. இதுதான் நம்ம சேர்த்துக்கொண்ட தொடர். அடங்குமாறு உணர்ந்து அவ்வாறு அடக்கி. அத்துவாக்கள்லாம் ஒன்றில் ஒன்று அடங்கி கடைசியில எல்லா அத்துவாக்களும் கலையில் அடங்கி இருக்கின்றன. கலை சக்தியில் அடக்கம், சக்தி சிவத்தில் அடங்கி இருக்கிறது. இப்படி அடக்குகின்ற முறைமையை உணர்ந்து அவ்வாறு அடக்குகின்றார் யாரு? சிவபெருமான் குருமூர்த்தியை அதிர்ப்பித்து நின்று இவ்வாறு அடக்குகின்றார். அடக்கி அதுக்கப்புறம் முதலடிக்கு போவோம். அழிவிலா சத்தியமத்தான் ஆதல் கிரியையினான் ஆதல். இது என்ன? அழிவிலா சத்தியமத்தான் ஆதல் கிரியையினான் ஆதல், பெயர் தான் வேற. சத்தியமத்தான் அப்படின்னு இங்க சொன்னது என்னன்னா ஞானவதி டீக்கைய, கிரியையினான்னு சொன்னது எதுனா கிரியாவதி டீக்கைய, ஞானவதி முறைப்படியோ அல்லது கிரியாவதி முறைப்படியோ. இதுதானே சாதாரதிக்கையின் இருபெரும் வகைகள். மற்ற சமயம் விசேட நிர்வாணம்லாம் இதுக்குள்ள அடங்கும், நிர்பீசம் சபீசம் எல்லாம் ஞானவதி கிரியாவதிக்குள்ள அடங்கும். ஆக குருமூர்த்தியை ஆதிபத்தி செய்கின்ற சபீசதிக்கையை பொறுத்தவரையில இருபெரும் பிரிவுகள் ஞானவதி கிரியாவதி தான். அதை இந்த பாடல் மூலமா தெளிவிக்கின்றார். மற்ற சமய விசேட நிர்வாணம்லாம் ஞானவதிக்குள்ளையும் கிரியாவதிக்குள்ளையும் அடங்கும். அது குறிப்புறையிலும் உரையாசிரியர் அருமையாக நமக்கு உணர்த்துவார். ஆக பாடியத்திலும் மிக விரிவாக இதனை எல்லாம் விளக்குவார். ஆகவே அழிவிலா சத்தியமத்தான் ஆதல் கிரியையினான் ஆதல். நிற்பீசம் சபீசம் ரெண்டு வகை சொன்னமே அப்படின்னா, நிற்பீசம் சபீசம் கூட இந்த ஞானவதி கிரியாவதிக்குள்ளதான் அடக்கம். ஞானவதியும் நிற்பீசம் சபீசம் இருவகைப்படும், கிரியாவதியும் நிற்பீசம் சபீசம் இருவகைப்படும். அதனாலதான் உரையாசிரியர் பாடல இல்லாட்டா கூட அதை மீள நினைவூட்டி உரை எழுதியிருக்கின்றார். என்ன பாருங்க, நிற்பீசம் சபீசம் என தனித்தனி இருவகைப்படும் என்று மேற்கூறி போந்த கெடுதல் இல்லாத ஞானவதி கிரியாவதி என்னும் இரண்டனுள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியா இருவகைப்படும், நிற்பீசம் சபீசன் இருவகைப்படும் அப்படின்னு முந்தி படிச்சோம் இல்லையா. அப்படி நிற்பீசம் சபீசன் இருவகைப்படுகின்ற அந்த ஞானவதி கிரியாவதி என்ற இருவகை தீக்கைகள், அவை கெடுதல் இல்லாத தீக்கைகள், அவற்றின் பலன் ஒருபோதும் கெடமாட்டான். அதனாலதான் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கெடுதல் இல்லாத அழிவில்லாதன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அழிவிலா கிரியினானாதல் சத்தியமத்தானாதல். அதுல ஞானவதியை முதல்ல சொல்லி உரை சொல்றார். சத்தியமத்தானாதல் ஞானவதி தீக்கையினாலேயோ அல்லது கிரியையினானாதல் கிரியாவதி தீக்கையினாலேயோ இல்லையா என்னும் இரண்ட நூல் ஒரு தீக்கையானே. அதுக்கப்புறம் அந்த இரண்டாம் அடியின் இறுதியில இருக்கு பாருங்க, ஒரு மூவர்க்கும், ஒரு மூவர்க்கும் இருக்க அதை எடுத்துக்கணும். ஒரு மூவர்க்கும்னா யாருக்கு? நம்ம உடனே மூவகை ஆன்மாக்கள்ன்னு நினைப்போம். இல்ல, குருவாக வந்து தீக்கையார் எழுவது மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டும்தானே. அப்போ அதனால இங்க மூவர்க்கும்னு சொன்னதை மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் நம்ம பொருள் கொள்ளக்கூடாது, கொண்டா அது பிழையாயிரும் இல்லையா. அப்போ எப்படி பொருள் கொள்ளணும்? அதுதான் உரையாசிரியர் தான் அதற்கு இதற்கு வாய்ப்பாக போன உரையில விசேட உரையில விளக்கி இருக்கின்றார்கள். யாரு அப்படின்னா, உத்தமத்தில் உத்தமர், உத்தமத்தில் மத்திமர், உத்தமத்தில் அதமர் என்ற மூவர் இவர்கள் தான். இவர்களை தான் இங்க ஒரு மூவர்க்கும் என்று குறிப்பிட்டார். போன பாடல்ல ஆசிரியர் வந்து உத்தமத்தில் உத்தமரை மட்டும்தான் குறிப்பிட்டார். எப்படி? நல்ல உத்தமர்னு குறிப்பிட்டார். அப்ப நல்ல உத்தமர்னு குறிப்பிட்டிருப்பதனால பாடல்ல வருவதனால உரையாசிரியர் தான் நல்ல உத்தமர்னா உத்தமத்தில் உத்தமர். அதற்கு அடுத்தபடியில் உள்ளவர்கள் உத்தமத்தில் மத்திமர், உத்தமத்தில் அதமர் என்று இவ மூவகையினரும் சிவதீக்கைக்குரியவர்கள். அதுல உத்தமத்தில் உத்தமர் தான் சவீசதீக்கைக்குரியவர்கள். ஏனைய உத்தமத்தில் மத்திமரும் உத்தமத்தில் அதமரும் நிற்பீசதீக்கைக்குரியவர்கள் அப்படின்னு விளக்கினார் இல்லையா. அந்த மூவருக்கும் என்ன என்ன பண்றாரு, இப்படி அத்வாக்களை ஒன்றிலொன்று அடக்குமாறு அடக்கி இறுதியில் நிற்கின்ற கலை என்ற அத்வாவை சக்தியிலும், சக்தியை சிவமாகிய தனக்குள்ளும் அடக்கி கிரியாவதி தீக்கையினாலேயோ அல்லது ஞானவதி தீக்கையினாலேயோ அந்த இந்த ரெண்டு தீக்கையில் ஏதாவது ஒரு வகை தீக்கையினால உத்தமத்தில் உத்தமர் முதலிய அம்மூவர்க்கும் அறுவகை அத்வாக்களையும் சோதிக்கும் முகத்தால் பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுத்து. அறுவகை அத்துவாக்களையும் சோதித்தல் அப்படின்னா என்னன்னா, அந்த அத்துவாக்களில் கிடக்கின்ற கண்மங்களை வந்து மேலே மேற்கொண்டு பிறவி தர முடியாதபடிக்கு அந்த கண்மங்களை வந்து ஒடுக்குதல். நெருப்பில் இட்ட விதையானது மேற்கொண்டு எப்படி முளைக்காதோ அது மாதிரி இந்த அத்துவாக்களிலே அவற்றை பற்றுக்கோடாக கொண்டு கிடக்கின்ற கண்மங்களை மேலைக்கு பிறவி தாராதபடிக்கு அவற்றை ஒடுக்குதல். இதுதான் அத்துவ சோதனையில நடப்பது அதுதான். ஆகவே உத்தமத்தில் உத்தமர் முதலிய மூவருக்கும், உத்தமத்தில் உத்தமராக இருந்தா சபீசதிக்கை செய்வார், உத்தமத்தில் மத்தியமர் அதமராக இருந்தா நிற்பீசதிக்கை செய்வார். செய்து என்ன செய்தார், அத்துவ சுத்தி பண்ணி மலமகற்றி அறுவகை அத்துவாக்களையும் சோதிக்கும் முகத்தால் பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுத்து. அடுத்தால ஒளிவிலாச்சிவம் பிரகாசித்தற்கு, இரண்டாம் அடி, ஒளிவிலாச்சிவம் பிரகாசித்தற்கு எங்கனும் வியாபகமாகிய சிவம் பிரகாசித்தற்கு. ஒளிவிலாச்சிவம்னா எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவம், அங்கிங்கனாதபடி எங்கும் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவம் வந்து பிரகாசித்தற்கு, விளக்கம் உருவதற்கு. எப்போதும் சிவம் எங்கும் விளக்கமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அந்த ஆன்மா உணரவில்லை. அந்த சிவம் எங்கும் விளக்கமாக இருப்பதை இந்த ஆன்மா அனுபவத்தில் உணரும்படி செய்கின்றார். ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து, இந்த சிவபிரகாசத்தை உணரத்தக்க ஞானம் இந்த ஆன்மாவுக்கு இதுவரை உதயமாகவில்லை. இப்போ திரவிக்கு ஏதுவாகிய மலத்தை ஆச்சாரியன் கெடுத்து விட்டதனாலே அந்த ஒளிவிழா சிவம் சிவபிரகாசத்தை உணர்வதற்கு தக்க ஞானம் இந்த ஆன்மாவுக்கு உண்டாகிறது. ஒளிவிழா சிவம் பிரகாசித்திற்கு ஏதுவாகிய ஞானத்தை கொடுத்து உற்பவன் துடைப்பன் பிறவியை ஒழிப்பன் என்க. ஆக நாம வந்து இத முன்ன பின்ன அந்த அடிகளை வச்சு பொருள் சொல்லியிருப்பதனால பதவுரைய பார்த்தோம். இப்போ அந்த பொருள் தொடர்ச்சி நமக்கு தங்குதடைந்து இந்த தொடர்ச்சி உணர்வதற்கு இந்த பொழிப்புரையும் நம்ம பார்த்தா துணை செய்யும். ஆக இந்த பதவுரை பொழிப்புரை விசேட உரை எல்லாத்தையும் சேர்த்து வெளியிட்டது நமக்கு பெரும் பேரு. ஆக கொஞ்சம் முயன்று நாம பார்த்தோம்னா நமக்கு பெரும் பயன் கிடைக்கின்றது, நல்ல பொருள் தெளிவு கிடைக்கின்றது. எங்கேயும் ஒரு கருத்தை வந்து நாம முதல்ல தெளிவு பெறலாம், பிறருக்கும் இதுதான் கருத்து என்று எடுத்து சொல்லலாம். சிவஞான சித்தியாரின் கருத்து இதுதான், இந்த சிவஞான சித்தியார் பாடல்களுக்கு கருத்து அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமையை நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞான விவர்கள் நமக்கு அருள் செய்திருக்கின்றார்கள். அதனை பதவுரையின் மூலம் நமக்கு மேலும் தெளிவாக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய 16வது பட்டத்து குருமகா சன்னிதானம் அவர்கள். இப்போ பொழிப்புரையை பார்க்கலாம். இந்த பதவுரை தான், இந்த பொழிப்புரையை தான் இப்ப பார்த்த பதவுரை அப்படியே அடிவற்றி அமைந்துள்ளது. பொழிப்புரை அரண் குருமூர்த்தியை அதிர்த்தித்து நின்று மந்திரம் முதல் அறுவகைப்படும் அத்துவாக்கள் ஒன்றின் ஒன்று அடங்க இறுதிக்கண் நின்ற கலை திரோதான சக்தியினும் அது சிவத்தினும் எது சிவத்தினும் அந்த திரோதான சக்தி சிவத்தினும் அடங்குமாறு உணர்ந்து அவ்வாறு அடக்கி நிர்பீசம் சபீசம் என தனித்தனி இருவகைப்படும் என மேற்கூறி போந்த ஞானவதி கிரியாவதி என்னும் இரண்டனுள் ஒரு தீக்கையானே உத்தமத்தின் உத்தமர் முதலிய அம்மூவர்க்கும் அறுவகை அத்துவாக்களையும் சோதிக்கும் முகத்தால் பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுத்து சிவம் பிரகாசித்திற்கு ஏதுவாகிய ஞானத்தை கொடுக்கும். மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்கும் என்பதா இது பொழிப்புரை. இப்போ நமக்கு பொருள் நம்ம தெளிவாயிட்டு கிரியை எப்படின்னு பாடல சொல்லியிருக்க அது என்னது பொழிப்புரையில சொல்றாங்க. சக்தின்னு சொன்னது ஞானம், கிரியைன்னு சொன்னது அழிவிலா கிரியைனான் ஆதல், அந்த கிரியைன்னு சொன்னது கிரியாவதி. எனவே கிரியை என்பது ஆகுவேராய் கிரியாவதி நீக்கையை குறிக்கின்றது. கிரியை ஆகுவையர், ஏன்னா அது கிரியாவதி நீக்கையை குறிப்பதனால ஆகுவையர். சரி, அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என என்று முதற்கண் எடுத்துக்கொண்டு எந்த பாடல்ல பலவிதம் ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் சென்ற வகுப்புல. அந்த பாடல்ல என்ன சொன்னார் அப்படின்னா அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என என்று சொன்னார். நமக்கு நினைவு கூறுகின்றது அவுத்திரி தீக்கை தான் தலைமை வாய்ந்த தீக்கை. அந்த தீக்கை இருவகைப்படும் ஞானவதி கிரியாவதி என்று அப்படின்னு தொடக்கத்திலே சொன்னார். இப்போ இந்த பாடலையும் என்ன சொல்லியிருக்கிறார் முடிவா, அழிவிலா கிரியைனான் ஆதல் சத்தியமத்தான் ஆதல்னு தீக்கை வந்து கிரியாவதி ஞானவதினு இருவகைப்படும் எடுத்து முடிச்சிருக்கின்றார். ஆகையினால அந்த பலவிதம் ஆசான் பாடல்ல சொன்ன அந்த பாட்டுக்கும் இப்ப பார்த்த இந்த அழிவிலா கிரியைனான பாட்டுக்கும் இடைப்பட்ட பாடல்கள்ல எத்தனையோ தீக்கைகள் சொல்லப்பட்டன. நிர்பீசம் சபீசம் என்று சொல்லப்பட்டன, சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம் தான் சொல்லப்பட்டன. இவை எல்லாமே இந்த ஞானவதி கிரியாவதி என்ற இரண்டு பிரிவுகளுக்குள் அடங்கும் என்று உரையாசிரியர் உணர்த்துகின்றார். ஆமா, அந்த அந்த பாடல்ல அப்படி சொல்லி இந்த பாடல் இப்படி முடிச்சதுனால இல்லையா, இந்த அதிகரணத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய பாடல்ல இந்த அதிகரணத்தில் இந்த முதல் அதிகரணத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பாடல்ல அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என்னன்னு தொடங்கி இப்போ இந்த அதிகரணத்துல இந்த பாடல்ல சத்தியமத்தான் ஆதல் கிரியைனான் ஆதல் முடிச்சிருக்கிறதுனால இடைப்பட்ட தீக்கைகள் எல்லாம் இந்த இரண்டு வகைக்குள் அடங்கும் என்று சொல்கின்றார். அதை பார்ப்போம். அவுத்திரி இரண்டு திறனாம் இலகு ஞானம் கிரியை என என்று முதற்கண் எடுத்துக்கொண்டு முடிவின்கண் அழிவிலா கிரியைனான் ஆதல் சத்தியமத்தான் ஆதல் என முடித்தமையின் இடைக்கண் கூறப்பட்டன எல்லாம் இவ்விரண்டற்கும் பொதுவாமாறு காண்க சோமசம்பு பத்ததி வருண பத்ததி முதலியவற்றிலும் இவ்வாறே கூறப்பட்டன. பத்ததி நூல்கள் அதாவது ஆகமங்கள்ல வந்து கடலளவு செய்திகள் உள்ளன, அவற்றை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொள்ளத்தக்க வகையிலே அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள் சில திருவருள் பெற்ற சிவாச்சாரிய பெருமக்கள். அவர்கள் செய்த அந்த பத்ததிகள் நிறைய உள்ளன, அதுல குறிப்பிடத்தக்கது சோமசம்பு பத்ததி வருண பத்ததி போன்றவை. அடிக்கடி நம்முடைய சுவாமிகள் இவற்றை மேற்கோளாக எடுத்து காட்டுவார்கள். நம்முடைய ஆதீன திங்களிதர் மெய்கண்டாரிலே சோமசம்பு பத்ததி தமிழ் மொழிபெயர்ப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இதனாலே ஆசிரியன் தீக்கை செய்யுமாறு தொகுத்து கூறப்பட்டது. இந்த பாடல்னால ஆசிரியன் வந்து எவ்வாறு தீக்கை வழங்குகின்றார் என்ற செய்தி தொகுத்து கூறப்படுகின்றது. இனி வரக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள்ல வகுத்து கூறப்படும். என்ன இந்த பாடல்ல சொன்னார் இல்லையா ஞானாசிரியர் என்ன செய்தார், உத்தமத்தில் உத்தமர் உத்தமத்தில் மத்திமர், உத்தமத்தில் அதமர் என்ற மூன்று சிறத்து மாணாக்கர்களுக்கு ஞானவதி தீக்கையினாலேயோ அல்லது கிரியாவதி தீக்கையினாலேயோ ஏதாவது ஒரு தீக்கையின்படி என்ன செய்கின்றார், அத்துவ சோதனை செய்கின்றார். எப்படி அத்துவ சோதனை செய்கின்றார், அத்துவாக்கள் ஒன்றில் ஒன்று அடங்குமாறு செய்து இறுதியில் ஐந்து அத்துவாக்களும் கலை என்ற ஒரு அத்துவாவிலே அடங்கும்படி செய்து அந்த கலையினை தனது சக்தியுள் அடக்கி சக்தியை தன்னுள் அடக்குகின்றார். இப்படி செய்வதனால அந்த அத்துவாக்களில் இருக்கின்ற வினைகள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. அதனால அந்த வினை பந்தம் நீங்குவதனாலே அந்த ஆன்மாவுக்கு மூலமலத்தையும் வழி கெடுக்கின்றார், மூலமலத்தின் வலிமையினையும் கெடுக்கின்றார். அது பின்னால விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். மூலமலத்தினுடைய வலிமையை கெடுப்பது பின்னால் விளக்கமாக சொல்லப்படும். இங்க வந்து இந்த அத்துவ சோதனை தான் சொல்லப்படுது. இதையே முக்கியமா சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பின்னால் விளக்க இருக்கின்றார். இப்படி அத்வாக்களை ஒன்றில் ஒன்று அடங்குமாறு செய்து இறுதியில் எல்லாம் சக்தியில் அடங்கி சக்தி சிவமாகிய தன்மாட்டை அடங்கும்படி செய்து ஆன்மாக்களுடைய வினையை கெடுத்து மலத்தையும் கெடுத்து சிவத்தை உணர்வதற்கேற்ற ஞானத்தை அந்த சீடனுக்கு உதிப்பிக்கின்றார். இது தொகுத்து சொன்னது இந்த பாடல்ல. இந்த பாடல இன்னொரு முறை பார்த்துக் கொள்வோம். அழிவிலா கிரியையினான் ஆதல் சத்தியமத்தான் ஆதல் அத்துவா சுத்தி பண்ணி மலமகற்றி ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவன் துடைப்பன் அரண் ஒரு மூவர்க்கும். இது கடைசியில் வரக்கூடியது, அடுத்த ரெண்டு அடிகள். அதான் முதல்ல வச்சோம். வலிவிழா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி கருது கலை சத்தியின் கண் சத்தி சிவன் கண்ணா. ஆக இதை தொகுத்து சொன்னார். இப்போ வரக்கூடிய பாடல்களை வகுத்து சொல்ல போகிறார். எப்படின்னா இந்த அத்துவாக்கள்லாம் கலையில் அடங்குது, ஒன்றினொன்று அடங்கிதான் கலையில் அடங்குது. பின்னால ஒரு இந்த இப்ப வரக்கூடிய பாடல்ல வந்து என்ன சொல்லுவார்னா மந்திரம் முதலிய ஐந்து அத்துவாக்களும் கலையில் அடங்கும்னு சொல்லுவார். ஆனா இப்ப பார்த்த பாடல்ல ஒன்றின் ஒன்று வியாத்தின்னு சொல்லியிருக்கார், ஒன்றின் ஒன்று அடங்கும் சொல்லியிருக்கார். ரெண்டும் முரண்படுபவை அல்ல. உரையாசிரியர் பின்னால விளக்குவார். என்னன்னா மந்திரம் பதத்தில் அடங்குது, பதம் வண்ணத்தில் அடங்குது, வண்ணம் புவனத்திலையும் புவனம் தத்துவத்திலையும் அடங்குது, அப்புறம் தத்துவம் வந்து கலையில போய் அடங்குது. ஆக கடைசியில பார்த்தா எல்லா அத்துவாக்களும் கலையில் தான் அடங்கி இருக்கின்றன. ஆனா எல்லா அத்துவாக்களும் ஒண்ணு போல கலையில போய் அடங்கல, ஒன்றில் ஒன்று அடங்கி அடங்கி கடைசியில் கலையில் அடங்குகின்றன. ஆகவே பரம்பரையால் எல்லாம் கடைசியில் கலையில் அடங்குகின்றன என்ற கருத்தில் தான் இந்த பாடல சொல்ல போகின்றார். தொடக்கத்திலேயே பாருங்க, மந்திரங்கள் முதல் ஐந்தும் கலை ஐந்தின் வியாத்தி. மந்திரங்கள் முதலிய ஐந்து அத்துவாக்களும் ஐந்து கலைகளுக்குள் அடக்கம். அப்படின்னா மந்திரம் பதத்திலையும் பதம் வண்ணத்திலையும் இப்படி ஒன்றிலொன்று அடங்கி கடைசியில ஐந்து கலைகள்ல எல்லாம் அடங்கி இருக்கும் சொன்னார். இப்ப ஒரு மந்திரம் ஒரு பதம் ஒரு வண்ணம் இல்ல, ஒன்றில் ஒன்று அடங்குவதற்கு மந்திரங்கள் பதினொன்று இருக்கின்றன, பதங்கள் 81 இருக்கின்றன, வண்ணங்கள் எழுத்துக்களவை 51 இருக்கின்றன, அப்புறம் வந்து புவனங்கள் 224 இருக்கின்றன, தத்துவங்கள் 36, கலைகள் 5. இப்படி ஒவ்வொரு அத்துவாவும் வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கின்றன. அப்போ எப்படி ஒன்றில் ஒன்று அடங்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த தெளிவை தரக்கூடியவை தான் வருகின்ற மூன்று பாடல்களும் தான் வகுத்து சொல்கின்றன. இந்த பாடல்ல அத்துவாக்கள் ஒன்றில் ஒன்று அடங்கும் தொகுத்து சொன்னார். சிவபெருமான் அவ்வாறு ஒன்றில் ஒன்று அடங்க செய்வார் அப்படின்னு தொகுத்து சொன்னார். இப்போ எப்படி எந்தெந்த அத்துவாக்களை எப்படி எப்படி அடக்குவார், ஒவ்வொரு அத்துவாவும் வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கின்றனவே எப்படி அடக்குவாருங்கிறத விளக்கி சொல்ல இருப்பது வருகின்ற பாடல். அதை நாம் பார்ப்போம். மந்திரங்கள் முதல் ஐந்தும் கலை ஐந்தின் வியாத்தி, மறுபு மந்திரம் 2, பதங்கள் 4, அந்த நிலை எழுத்து 1, புவனம் 108, அவனி தத்துவம் 1, நிவிற்த்தி அயன் தெய்வம். வந்திடும் மந்திரம் 2, பதங்கள் 3, வண்ணங்கள் 4, புறம் 56, தந்திடும் தத்துவங்கள் 23, தரும் பிரதிட்டா கலை மால் அதிதெய்வம் தானா. ஆக இந்த பாடல் படிக்கும் போது தெரிகின்றது நிவிற்த்தி கலையில் என்னென்ன அத்துவாக்கள் எத்தனை எத்தனை அடங்கியிருக்கின்றன, அது மாதிரி பிரதிட்டா கலையில் என்னென்ன அத்துவாக்கள் எத்தனை எத்தனை அடங்கியிருக்கின்றன என்று சொல்லி நிவர்த்திகளுக்கு அதிதெய்வம் யாரு, அதே மாதிரி பிரதிட்டாங்களுக்கு அதிதெய்வம் யாரு, இந்த செய்திகள் தான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டுள்ளன. சுவாமிகள் இந்த பாடல் இதற்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டு பாடல்கள் இந்த மூன்று பாடல்களுக்கும் சேர்த்து மிகச் சுருக்கமாக விளக்கம் சொல்லிவிட்டார்கள். என்னவென்றால் இந்த பாடலை படித்தாலே நமக்கு எத்தனை மந்திரம் எத்தனை பதம் வண்ணம் அடங்கியிருக்குன்னு தெரியுது. அதனால இதை விரிவா விளக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் கருதி சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் பிற்காலத்திலே அதனை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் குறைவாக இருப்பதனாலே நம்முடைய பதவுரை ஆசிரியர் நம்முடைய குருமுகாசன்யான அவர்கள் அதை தெளிவாக நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அந்த பதவுரையை நாம் பார்ப்பது நமக்கு நலம் பயம். மந்திரங்கள் முதல் ஐந்தும் கலை ஐந்தும் வியாத்தி, அசுத்தம் மிச்சிரம் சுத்தம் என்னும் மூவகை அத்துவாக்களும் மந்திரங்கள் முதலாக ஐவகைப்பட்டு ஒன்றின் ஒன்று வியாத்தியாய் முறையானே பஞ்சகலைகளில் அடங்குமாறு யாஞ்சனம் ஜெனின். நம்ம இரண்டாம் சூத்திரத்தில் படிச்சதை ஞாபகம். தத்துவங்கள் பார்த்தோம், அசுத்த தத்துவம், மிச்சிர தத்துவம், சுத்த தத்துவம். தத்துவங்கள் ஆறு அத்துவாக்களில் ஒன்று. இதே மாதிரிதான் மற்ற அத்துவாக்களும் புவனங்கள் எடுத்துக்கிட்டா, அதுவும் அசுத்த தத்துவங்களில் உள்ள புவனங்கள் அசுத்த புவனங்கள், மிச்சிரத்தில் உள்ள புவனங்கள் மிச்சிர புவனங்கள், சுத்தத்தில் உள்ள புவனங்கள் சுத்த புவனங்கள். மிச்சிரம் என்பது கலப்பு, சுத்தம் அசுத்தம் ரெண்டும் கலப்பு. சுத்த தத்துவத்தில் இருக்கின்ற அனந்தேஸ்வரரால் தொழிற்படும் இது வித்யா தத்துவங்கள், ஆனால் அசுத்த மாயையில் தோன்றும். ஆகவே ரெண்டு சம்பந்தமும் இந்த வித்யா தத்துவங்களுக்கு இருக்கின்றன. எனவே வித்யா தத்துவங்களும் அவற்றின் கண் உள்ள புவனங்களும் தான் மிச்சிரம் என்று சொல்லப்படும், கலப்புன்னு. சுத்தா சுத்தம் என்றும் இவற்றை வழங்குவர். சரி, இப்படி மூன்று வகையா இருக்கு அத்துவாக்கள். சுத்தம், அசுத்தம், மிச்சிரம், சுத்தம்னு மூன்று வகையா இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். இந்த தத்துவங்களும் புவனங்களும் தான் இப்படி அசுத்தம் மிச்சிரம் சுத்தம்னு இருக்கு. மந்திரம் பதம் வண்ணம் இந்த சொல்லுலகம் தான் எல்லாமே சுத்தமாதியில் தோன்றியவை தான். ஆகவே அவை சுத்தம் மட்டும்தான். ஆகவே மந்திரம் பதம் வண்ணங்கள்ல அசுத்தமோ மிச்சிரமோ கிடையாது. தத்துவங்களையும் புவனங்கள்லையும் தான் அசுத்தம் மிச்சிரம் இருக்கு, அதை நம்ம மனசு வச்சுக்கணும். ஆக இந்த மூன்று வகை அத்துவாக்களும் மந்திரங்கள் முதலாக ஐவகைப்பட்டு, இப்படி மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலையை விட்டுட்டீங்களேன்னா இந்த அஞ்சும் கடைசியில கலைகள்ல தானே ஒடுங்குகின்றன. ஆகவே கலையை தனியா வச்சுக்கிடுவோம். முதலாக ஐவகைப்பட்டு ஒன்றினொன்று வியாத்தியாய், ஒன்றினொன்று அடங்கும். மந்திரம் பதத்திலையும் பதம் வண்ணத்திலையும் ஒன்றினொன்று வியாத்தியாய் முறையானே, முறையா கடைசியில் எங்க அடங்குகின்றன, பஞ்ச கலைகளுள் அடங்குமாறு எப்படி, ஐவகை கலைகளில் எப்படி அடங்குது அப்படின்னா, ஐவகை கலைகளுள் முதலில் நிவர்த்தி கலையை எடுத்துக்கொண்டு, நிவர்த்தி கலையில எத்தனை எத்தனை அடங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல போகின்ற, நிவர்த்தி கலையில எப்படி அடங்கி இருக்கு அப்படின்னா, மந்திரம் இரண்டே, மந்திரம் இரண்டும், பதங்கள் நாலே, பதங்கள் இருபத்தெட்டும், அந்த நிலை எழுத்தொன்று, இறுதிக்கண்ணதாகிய எழுத்து ஒன்றும், புவனம் நூற்றெட்டு, புவனம் நூற்றெட்டும், அவனி தத்துவம் ஒன்று, பிருதிவி தத்துவம் ஒன்றும் ஆகிய இவைகள் ஒன்றின் ஒன்றாக நிவர்த்தி மறுவும். மறுவு மந்திரம்னு வருது, அந்த மறுவங்களை எடுத்து நிவர்த்திக்கு அப்புறம் வச்சுக்கணும். நிவர்த்தி மறுவும்னா நிவர்த்தி கலையை பொருந்தும், ஒன்றின் ஒன்று அடங்கி நிவர்த்தி கலையை பொருந்தும். மந்திரம் எத்தனை, இரண்டு மந்திரங்கள். பதங்கள் எத்தனை, நாலு ஏழு, நாலு ஏழுல நாலு ஏழு இருபத்தெட்டு. ஆக ரெண்டு மந்திரங்கள் இருபத்தெட்டு பதங்கள்ல அடங்கும். அப்புறம் அந்த இருபத்தெட்டு பதங்களும் ஒரு எழுத்துல அடங்கும். அப்புறம் வந்து அவையெல்லாம் நூற்றெட்டு புவனங்கள்ல அடங்கி, நூற்றெட்டு புவனங்களும் பிருதிவி தத்துவம் ஒரு தத்துவத்தில் அடங்கும். அந்த பிருதிவி தத்துவம் வந்து எதிர அடங்கும், நிவர்த்தி கலையில் அடங்கும். ஆக நிவர்த்தி கலையில் பிருதிவி தத்துவமாகிய நில தத்துவம் மட்டும் உள்ளது. தத்துவம்னு பார்த்தா நிலம் மட்டும் இருக்கு. சரி, இந்த நிவர்த்தி கலைக்கு அதிதெய்வம் யாரு, பிரம்மா, அயன் தெய்வம், அதற்கு பிரம்மன் அதிதேவதையா. அதுக்கப்புறம் பிரதிட்டா கலையில இவையெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. வந்திடும் மந்திரம் இரண்டே, வாரா நின்ற மந்திரம் இரண்டும், வாரா நின்றனா வருகின்றன்னு அர்த்தம். அப்புறம் பதங்கள் மூவேழ், பதம் இருபத்தொன்றும், வண்ணங்கள் நாலாறு, எழுத்து இருபத்தி நான்கும், புறம் ஐம்பத்தாறு, புவனம் ஐம்பத்தாறும். இந்த புறம்னு சொன்னது புவனம். தந்திடும் தத்துவங்கள் இருபத்தி மூன்று, தாரா நின்ற தத்துவம் இருபத்தி மூன்றும். பாத்தீங்களா, நிவர்த்தி கலையில வந்து நில தத்துவம் மட்டும் அடங்கியிருக்கு. ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்குல நிலம் மட்டும் நிவர்த்தியில் அடங்கியிருக்கு. எஞ்சிய இருபத்தி மூன்று ஆன்ம தத்துவங்களும் பிரதிட்டாகையில் அடக்கம் என்பது தெரிய வருகின்றது இல்லையா. ஆகவே தத்துவம் இருபத்தி மூன்றும் ஆகிய இவைகள் ஒன்றின் ஒன்றாக, மந்திரம் பதத்திலையும் பதம் வண்ணத்திலையும் வண்ணம் புவனத்திலையும் புவன தத்துவத்திலையும் இப்படி ஒன்றின் ஒன்றாக அடங்கி கடைசியில் அந்த அஞ்சு அத்துவாக்களும் சேர்ந்து பிரதிட்டாகலை தரும், பிரதிட்டாகலையில் அடங்கும். சரி, இந்த பிரதிட்டாகலைக்கு அதிதெய்வம் யாரு, மால் அதிதெய்வம் தானாம், அதற்கு திருமால் அதிதெய்வதையாம் என்க. இப்பொழுது இந்த பாடல் நமக்கு பதவுரையின் மூலம் தெளிவாக விளங்குகிறது. இனி அடுத்த பாடல், வித்தையின் மந்திரம் இரண்டு, பதம் நாலைந்து, விரவும் எழுத்து ஏழு, புறம் இருபத்தேழு, தத்துவமும் ஓரேழு, தங்கும் அதிதெய்வம் காவில் உருத்திரனாகும். சாந்தி தண்டின் வைத்தன மந்திரம் இரண்டு, பதங்கள் பதினொன்று, வண்ணம் ஒரு மூன்று, புறம் பதினெட்டு ஆகும்.